யோசுவா புத்தகத்தை நம்ம கொஞ்சம் ஒரு ரெண்டு மாதங்களுக்கு பிறகு முன்பதாக நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்க தங்கள் 40 வருடம் வனாந்திர பிரயாணத்தை அவங்க முடிச்சுட்டு யோர்தான் நதிக்கிட்ட அவங்க வந்திருக்கிறாங்க. வந்திருக்கும் போது இதுக்கு முன்பதாக ஆண்டவர் யோசுவாவை எப்படி முதலாவது அதிகாரத்தில் அவரை பலப்படுத்தினார், அவர் உறுதி கொடுத்தார், அவருக்கு தன்னுடைய வாக்கு தத்தங்களை கொடுத்து தன்னுடைய ஊழியக்காரனை அவர் பலப்படுத்தினதாக நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லாம இரண்டாவது அதிகாரத்தில் யோசுவா அந்த வேவு பார்க்கிற ரெண்டு பேரையும் அனுப்பும் போது ஆண்டவர் அந்த பயங்கரமான எரிகோ பட்டணத்தில் பயங்கரமான நிலையில் இருந்த ஒரு வேசியை தான் மனமாற்றம் செய்து அந்த வேசியுடைய விசுவாசத்தை பார்த்து நாம் ஆச்சரியப்பட்டோம் இல்லைங்களா. இன்னைக்கு 3வது அதிகாரம் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். 3வது அதிகாரத்தை பார்க்கும்போது இந்த அதிகாரத்தை படிச்சு 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 நான் டயர்ட் ஆயிட்டேன் போன வாரம். ஏன் இப்போ 2 வாரம் எனக்கு கிடைச்சிச்சா, அது போன வாரம் நமக்கு வாரத்தில் 1வது வாரம் ஒரு உருவமே இல்லாத ஒரு அதிகாரமா இருந்துச்சு. நீங்க படிச்சிருந்தா உங்களுக்கு தெரியும் அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன். நீங்க என்ன சொல்றீங்களா எங்களுக்கு தெரியல. ஏன் உங்களுக்கு நீங்க படிக்கல, படிக்காததுனால உங்களுக்கு தெரியாது. நீங்க படிச்சு அந்த அதிகாரத்தை புரிஞ்சுக்கணும்னு பார்த்தா ரொம்ப கஷ்டமான அதிகாரம், ரொம்ப கஷ்டமான அதிகாரம். என்ன இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப வினோதம், ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா, ரொம்ப காம்ப்ளெக்ஸ் அதிகாரம். என்ன இதுல பாத்தீங்கன்னா 1வது வசனத்திலிருந்து பார்த்தோம்னா யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் பிரயாணப்பட்டு சிட்டிம்ல இருந்து பிரயாணப்பட்டு யோர்தான் கரையில வந்து அங்க கேம்ப் போடுறாங்க. 3 நாள் அங்க இருக்கிறாங்க. சரி, 3 நாள் இருந்து 1 to 4 வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த ஆபீசர்ஸ் கமாண்டர்ஸ் போய் அங்க இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் ஒரு கட்டளை கொடுக்கறாங்க. என்ன கட்டளை? நீங்கள் உடன்படிக்கை பெட்டி கிளம்பி புறப்படுறத நீங்க பார்க்கும் போது அந்த உடன்படிக்கை பெட்டியை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வரணும். வரும்போது அந்த உடன்படிக்கை பெட்டிக்கும் உங்களுக்கும் 2000 cubits டிஸ்டன்ஸ் இருக்கும்படி நீங்க பாத்துக்கங்க சொல்றாரு. 2000 cubits ஒரு 3000 அடி இருக்கலாம். உடன்படிக்கை கிட்ட நீங்க போயிடக்கூடாது. அந்த உடன்படிக்கை அங்க இருக்குதுன்னா 3000 distance, பெரிய பெரிய லாரி எல்லாம் போச்சுன்னா மெயின்டைன் டிஸ்டன்ஸ்ன்ற மாதிரி இதுக்கு 3000 அடி டிஸ்டன்ஸ் நீங்க மெயின்டைன் பண்ணிக்கணும். ஏன் மெயின்டைன் பண்ணிக்கணும் அவர் சொல்ற காரணம் என்ன? லாரி பின்னாடி ஏன் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க? அது டேஞ்சர் மாத்திரம் இல்லாம அது எங்க திரும்பும், எங்க திரும்புறதுன்னு கொஞ்சம் தூரத்துல இருந்து பார்த்தா தான் தெரியும் இல்லைங்களா. அதனால கொஞ்சம் அந்த காரணத்தை தான் அவர் சொல்றார். அது எந்த வழி, இந்த வழி நீங்க வந்ததில்ல, இந்த வழி எந்த வழியில போகுதுன்றத உடன்படிக்கை பற்றி நீங்க தெரிஞ்சுக்கும்படி டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுங்க. அதோட அந்த கட்டளை முடியுது, ஒரு அப்ரப்டா முடியுது. அப்புறம் என்ன, வாட் நெக்ஸ்ட்? அந்த சீன் முடிஞ்சிருது பாருங்களேன். ஒரு ஒரு சீனும் இந்த வசனம் இந்த அதிகாரத்தை புரிஞ்சுக்கணும்னு பார்த்தோம்னா ஒரு கேமரால ஒரு சீனை கொஞ்சம் காமிச்சுட்டு முடிச்சிடுறாரு, இன்னொரு சீனை காமிச்சு முடிச்சிடுறாரு, இந்த சீனை காமிச்சு முடிச்சிடுறாரு. ஒரு சஸ்பென்ஸ்லயே முழு அதிகாரம் முடியறத பாக்கலாம் பாருங்களேன். அப்படித்தான் இது ஒண்ணு முடியுதுங்களா. சரி, இந்த கமாண்டர்ஸ் போய் கட்டளை கொடுத்துட்டாங்க. அடுத்ததாக 5வது வசனத்துல பாத்தீங்கன்னா யோசுவா வந்து ஒரு கட்டளை கொடுக்கிறாரு. என்ன கொடுக்கிறாரு? உங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்கள், தேவன் உங்கள் நடுவில் பெரிய அதிசயங்களை செய்ய போகிறார். அதோடு சரி, என்னங்க அதிசயம், என்னங்க விஷயம், அதோடு அந்த சீன் முடிஞ்சிருது. அடுத்ததாக யோசுவா திடீர்னு போய் இந்த பிரீஸ்ட் கிட்ட பேசுறார், அங்க இருக்கிற ஆசாரியர்கிட்ட பேசுறாரு. பாத்தீங்கன்னா 6வது வசனத்துல ஆசாரியர்கிட்ட என்ன சொல்றாரு? நீங்கள் உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்பதாக நடந்து போங்கள் அப்படின்றாரு. அதோடு சரி, நடந்து போங்கள், நடந்து போய் அதோடு முடிஞ்சிரு. நடந்து போய் என்ன பண்ணணும், எங்க போனோம், ஒன்னும் டீடைல்ஸ் இல்ல. திருப்பி பாத்தீங்கன்னா தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஆண்டவர் யோசுவா கட்டளை கொடுக்கறது வருது பாருங்களேன். ஆண்டவர் என்ன சொல்றாரு யோசுவாக்கு? நான் இன்னைக்கு ஜனங்களுக்கு முன்பதாக, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக நான் உன்னை உயர்த்துவேன். அவர்கள் நான் உன்னோடு மோசேவோடு இருந்தது போல் நான் உன்னோடும் இருக்கிறேன் என்பதை அவர்கள் நம்பும்படிக்கு நான் உன்னை உயர்த்த போறேன். அந்த ஆசாரியர்களுக்கு கட்டளை கொடு. கட்டளை கொடுத்து அவங்க என்ன பண்ணணும்? அந்த உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்கிட்டு யோர்தான் கரை அருகில் அவங்க போகணும். போய் என்ன ஆகணும்? அங்க போய் நில்லுன்றார். அங்க என்ன ஆகணும் சாமி? அடுத்ததுன்னா அந்த சீன் க்ளோஸ். புரியுதுங்களா? ஒரு சீன் காட்டுறாரு, க்ளோஸ் ஆயிருது, அப்ரப்டா க்ளோஸ் ஆகுது பாத்தீங்கன்னா. அதுக்கப்புறம் 9வது வசனத்துல பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களை யோசுவா கூப்பிட்டு கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், உங்கள் நடுவில் ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார், இதனாலே நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. அவர் வந்து கானானியரும் இத்தைட்ஸ் இந்த எல்லா ஜாதிகளையும் அவர் விரட்ட போறாரு. தேவனுடைய உடன்படிக்கை உங்களுக்கு முன்பதாக போகுது, போக போகுது, 12 ஆளுங்களை செலக்ட் பண்ணுங்க, உங்க ஒரு ஒரு கோத்திரத்துக்கும் ஒரு ஆள் செலக்ட் பண்ணுங்க அப்படின்றாரு. என்னத்துக்கு செலக்ட் பண்ணோம்? அந்த சீன் கட் ஆயிருது. புரியுதுங்களா? இப்படி போட்டிருந்தா நம்ம எப்படிங்க படிக்கிறதுன்ற மாதிரி நான் தலை குழம்பி போன. ஒரு 2 வாரம் படிச்சு படிச்சு டயர்ட் ஆயிடுச்சு. இதான் இதோடு முடிஞ்சு போகுது. அப்புறம் பாத்தீங்கன்னா 13வது வசனத்துல அங்க ஸ்டாப் ஆகி 13வது வசனத்துல ஒரு ஷாக் கேமரா மூவ் ஆகுது. ஏன் இப்படி எழுதியிருக்கு? ஏன் இப்படி எழுதியிருக்குன்னா, இது ஒரு படமா எடுத்தோம்னா இல்ல ஒரு முதல்ல அந்த கதையை படிக்கிறோம்னா அந்த எழுதுறவர் ஒரு சஸ்பென்ஸ கிரியேட் பண்ணணும்னு பாக்குறாரு. புரியுதுங்களா? சஸ்பென்ஸ் ஸ்டோரினா தெரியும் இல்லைங்களா? சஸ்பென்ஸ்னா ஒரு சீனை காமிச்சு அது பாதியில முடிச்சு, ஓ அடுத்தது என்ன நடக்கும், அதனோட கண்டினியூஷன் என்ன அப்படின்னா உடனே சொல்ல மாட்டேன்றார், கீழே போய் சொல்றார். ஒரு சீனை கிரியேட் பண்ணி ஒரு உச்சகட்டத்துக்கு கொண்டு வந்து அது சஸ்பென்ஸ்ல அந்த சஸ்பென்ஸ வெளிப்படுத்தினா ஒரு பெரிய எஃபெக்ட் ஏற்படுது இல்லைங்களா? அந்த மாதிரி எஃபெக்ட் ஏற்படுத்தான் இந்த அதிகாரமே எழுதியிருக்கு. பாருங்களேன், அதை ரொம்ப படிச்சு படிச்சு பார்த்தா தான் தெரியும். ஒரு ஒரு சீனும் அப்ரப்டா முடியுது. இங்க பாருங்களேன், 8வது வசனத்தில் படிங்க. 8வது வசனம்,
உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியரை பார்த்து, நீங்கள் யோர்தான் தண்ணீர் ஓரத்தில் சேரும் போது யோர்தானில் நில்லுங்கள் என்று நீ கட்டளையிடுவாயாக என்றார்.
அது சொல்லி உடன்படிக்கை பெட்டி ஆசாரியர் சுமந்து வந்து யோர்தான்ல நிக்கணும். என்னங்க நடக்கும்? யோர்தான்ல நின்று வேற என்ன பண்ணணும்? அந்த சீன் கட் ஆயிடுது. கட் ஆகி பாருங்களேன், அடுத்தது என்ன வருது? திருப்பி இஸ்ரேலுக்கு போய் வேற ஏதோ சொல்ற மாதிரி வருது. அப்புறம் பாருங்களேன், அந்த சீனுக்கு தொடர்ந்து அதனோட கண்டினியூஷன் எங்க வருதுன்னா 13வது வசனத்தில் வருது. பாருங்களேன்,
சம்பவிப்பது என்னவென்றால் சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில் மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றான்.
பாருங்களேன், 8ல் அது ஒரு சஸ்பென்ஸா வச்சது, கொஞ்சம் விஷயத்த அங்க வெளிப்படுத்துறாரு 13ல். அங்கேயும் திடீர்னு முடிஞ்சிருது. சரி, 2 குவியலா நின்ன பிறகு வேற என்ன நடக்கும் அப்படின்னா அது தொடர்ந்து எங்க போய் தான் எக்ஸ்பிளைன்? 15வது வசனத்துல தான் எக்ஸ்பிளைன் ஆகுது. இன்னும் 12வது வசனத்தில் 12 ஆளுங்களை தேடுன்றத வந்து இந்த அதிகாரம் முழுசா என்னத்துக்கு அது வந்துச்சுன்னு தெரியாது. அடுத்த அதிகாரத்துல தான் தெரிய போகுது ஏன் 12 ஆளுங்களை செலக்ட் பண்ணினார். அந்த மாதிரி இந்த நிருபத்தை பார்த்தோம்னா இந்த அதிகாரத்தை இந்த ரைட்டர் வந்து ஒரு ஒரு கிராண்ட் இவெண்ட்டை அவர் வெளிப்படுத்தணும். ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வை அவர் வெளிப்படுத்தணும். நம்ம இன்னைக்கு கூட ஒரு பாட்டில் பாடணும், யோர்தான் நதி வரைய வதோ அதை பிரித்து ஆண்டவர் எனக்கு ஒரு வழி காட்டுவார். அந்த மாதிரி இனிமே வரப்போற ஜனங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கடவுள் தன்னுடைய ரட்சிப்பின் பணியை தன்னுடைய மக்களுக்கு எப்படி உதவி செய்கிறாரு, அதிசயங்களை செய்கிறாருன்ற ஒரு மாதிரிய ஒரு இவெண்ட்டை வெளிப்படுத்தணும். அதை வந்து அவர் என்ன மாதிரி லிட்ரரி ஸ்டைலை யூஸ் பண்ணுறாருன்னா ஒரு சஸ்பென்ஸ்ன்ற லிட்ரரி ஸ்டைல். கொஞ்சம் காமிச்சுட்டு கடைசியில என்ன ஆகுமோ, நம்ம சீட்டுக்கெல்லாம் முன்னாடி வந்து உட்கார்ந்துட்டு என்ன நடக்குமோ அடுத்ததுன்ற அளவுக்கு கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த சஸ்பென்ஸை உடைக்கிறார். தட் இஸ் ஹவ் இட் இஸ் ரிட்டன். அதை படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படித்தான் அது எழுதப்பட்டிருக்கு. இந்த 3-4 அதிகாரங்கள்ல அந்த சஸ்பென்ஸ் அவர் பில்ட் பண்ணிட்டு வர்றார். ஏன்? இது ஒரு எதிர்பார்ப்பை, எதிர்பார்ப்பை அதிகப்படுத்துவதற்காக. ஏன்னா இது அந்த செங்கடல் பிரிக்கிறதுன்றது வந்து அவங்க எதிர்பாராம நடந்துருச்சு சரிங்களா, ஒரு ஒரு நிகழ்வா நடந்துருச்சு. அவங்க எதிர்பார்க்கல அப்படி நடக்கும்னு, எமர்ஜென்சி வந்து அப்படி நடந்துருச்சு. ஆனா இத ஒரு எதிர்பார்ப்பு கிரியேட் பண்ணி படால் அதை உடைக்கிற. அதைத்தான் நீங்க அந்த அதிகாரத்தை அதை வச்சுட்டு படிச்சீங்கன்னா புரியும். ஒரு சீன் தெரியுது, ஆண்டவர் இந்த கமாண்டர்ஸ் போய் அவங்கள கட்டளை கொடுக்கறாங்க, யோசுவா போய் ஜனங்களுக்கு பரிசுத்தப்படுத்துங்கன்னு கட்டளை கொடுக்கறாங்க, யோசுவா போய் திருப்பி பிரீஸ்டுக்கு பேசு இங்க பேசுறாரு, அது முடியுது, இங்க முடியுது, இங்க முடியுது, இங்க முடியுது, கடைசியில வருது அந்த ஃபுல் சீன். ஆகவே அதை அப்படி படிக்கணும். ஆகவே இன்னைக்கு அதை பத்தி நம்ம படிக்க போறோம். ரொம்ப ரொம்ப கடவுளுடைய மீட்புல ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு இது. ஏன் நான் சொன்ன மாதிரி இட் இஸ் அ பேட்டர்ன். இனிமே வரப்போற மக்களுக்கு ஒரு பேட்டர்ன் ஆண்டவர் இங்க என்ன செய்யறாரு, தன்னுடைய மக்களுக்கு, தன்னுடைய மக்கள் தன்னுடைய வார்த்தைகளை கேட்டு விசுவாச அடியை எடுத்து வைக்கும் போது என்ன மாதிரி அதிசயங்களை அவருக்கு செய்யறார் என்பத இதை பார்த்து விசுவாசிகள் பலப்படணும், இதை பார்த்து விசுவாசிகள் ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கணும் என்பதற்காக அந்த சீன் அவ்வளவு கிராண்டா நமக்கு எழுதுற மாதிரி அவர் எழுதிட்டு வர்றாரு. ஏன் இந்த சீன் ரொம்ப முக்கியம்ன்றதை சொல்ல முடியும்னா 4வது அதிகாரம் 19வது வசனத்தில் இந்த சீன் என்னைக்கு நடந்துச்சுன்னு டேட்டா கூட போட்டிருக்கு. என்னைக்கு நடந்துச்சு, ஏன் டேட்டு போடணும், எந்த டேட்டு போட்டிருக்கோ அதே டேட்ல தான் இஸ்ரவேல் ஜனங்க ஒரு 40 வருஷத்துக்கு முன்பதாக எகிப்துல பஸ்கா பண்டிகை கொண்டாடின நாள் இல்லைங்களா. கொண்டாடி அவர்கள் அந்த எகிப்தின் அடிமைத்தனத்தை விட்டு அவங்க வெளியே வந்தாங்க. வெளியே வந்து வனாந்திரத்தில் கடந்து கானான் தேசம் நுழைய வேண்டிய அவர்கள் என்னாச்சு, யோர்தானை கடந்து அவங்க கானான் தேசம் நுழையணும். ஆனா என்னாச்சு, தேவனுடைய வாக்கு தத்தங்களை சந்தேகப்பட்டாங்க, தேவனை சோதித்தார்கள் இல்லைங்களா. அதனால அவருடைய அவிவிசுவாசத்துக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு தண்டனையாக என்ன மாறி போச்சு, அவங்க முறுமுறுத்தாங்க. வனாந்திரத்திலேயே செத்திருந்தா நல்லா இருந்துச்சே, இந்த கடவுளை நம்பி இப்படி வந்துட்டோமேனு முறுமுறுத்ததுனால் அந்த தண்டனை அவர்களுக்கு கொடுத்தார். 40 வருஷம் வனாந்திரத்தில் அவர்கள். ஆனா இந்த ஒரு புது சந்ததி வந்திருக்கு, இவங்க இப்ப விசுவாசத்துல காலடி நடுத்து எடுத்து வைப்பாங்களா அப்படின்ற ஒரு சீனை தான் நமக்கு இங்க காண்பிக்கப்படுது. அந்த டேட் எவ்வளவு முக்கியமானது. இது மாத்திரம் இல்ல, இந்த நிகழ்வை மீகா, ஒபேடையா, அந்த ஐசாயா அவங்க எல்லாம் பின்னாடி பார்த்து அந்த ஜனங்களை பலப்படுத்துறாங்க. தேவனை நீங்க மறக்கலாமா, அவர் உங்களை காப்பாற்ற மாட்டாரா, அவருக்கு வல்லமை இல்லையா, என்ன மாதிரி யோர்தானை திறந்தாருன்னு நீ நினைச்சு பாருங்கன்னு பின்ன இந்த காலத்தை இந்த நிகழ்வை நினைவுபடுத்துறாங்க. அந்த காலத்துக்கு மாத்திரம் இல்ல, நமக்குங்க இன்னைக்கு பாட்டுங்கள் எல்லாம் நமக்கும் வர்றது இல்ல. இன்னைக்கு பாடின பாட்டு நம்ம யோர்தான் நதியை கடக்கவும் செய்தார், ஞாபகம் இருக்குங்களா, ஏதோ பாடி முடிச்சிட்டோம், என்ன பாடணும்னு தெரியல, அதுல இருந்துச்சு யோர்தான். ஏன்னா அது மேஜர் இவெண்ட், கடவுளுடைய நிகழ்வு, அதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா தேசமாக இவர்கள் வந்து 40 வருஷம் இந்த நாளுக்காக அவர்கள் காத்து கொண்டு இருந்தார்கள் அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஆகவே ரொம்ப முக்கியமான நிகழ்வுக்கு அவங்க வந்திருக்கிறாங்க. இப்ப நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா, நம்ம வந்து இந்த ஹிஸ்டரிய படிக்கும் போது நமக்கு ரொம்ப வேல்யூபிள் லெசன்ஸ் இதுல இருக்கு, நம்ம படிச்சுக்க வேண்டிய பாடங்கள் இதுல இருக்கு. ஏன் இஸ்ரவேல் ஜனங்க வந்து இப்போ ரெடியா தங்களுடைய வனாந்திர வாழ்க்கையை விட்டு அவங்க சுதந்திரத்தை அனுபவிக்கிறதுக்கு அதை நுழைஞ்சு அவங்க போகணும். நுழைஞ்சு போறதுக்கும் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய தடை வந்து இந்த யோர்தான் நதி இல்லைங்களா. யோர்தான் நதி, இது வேற டைம்ல வந்திருந்தா அவ்வளவு பெரிய பிரச்சனை இல்லை, ஒரு 100 அடி இருந்திருக்கலாம் கடந்து வர்றது. ஆனா அவங்க வந்த டைம் பார்த்தோம்னா, கடவுள் அவங்க கூட்டு வந்த டைம் எந்த மாதிரி டைம், அறுப்பு காலம் டைம். அறுப்பு காலம் டைம் போது யோர்தான் நதி அந்த டைம்ல தான் என்ன ஆகும், இருக்கிறத விட 50 மடங்கு பெருசாயிருமா, யோசிச்சு பாருங்க. அது நதி பாத்தீங்கன்னா இப்படி இப்படி இப்படிலாம் போகும், அது 50 மடங்கு பெருசாயிருமா. லெபனான் இன்னைக்கு கூட இருக்கு, லெபனான், அந்த லெபனான் வந்து ரொம்ப ஐஸ் நிறைந்த, ஸ்னோ நிறைந்த இடம், நம்ம இமாலயன் மவுண்டன்ஸ் மாதிரி. அந்த லெபனான் மவுண்டன்ல இருந்து ஐஸ் எல்லாம் கரங்கி பெரிய ஆறா ஓடி வர ஒரு டைம் அது, யோசிச்சு பாருங்களேன். அது வர ஃபீட் பாத்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டருக்கும் 40 அடி கீழே இறங்குற ஸ்பீட்ல தண்ணி வந்துச்சுன்னா அதோட போர்ஸ் உங்களால பார்க்க முடியுமா, 1 கிலோமீட்டருக்கும் 40 அடி கீழே இறங்கி வருதுன்னா அந்த தண்ணி முன்னாடி நிக்க முடியாது, புரியுதுங்களா உங்களுக்கு. ரொம்ப ஃபோர்ஸா பெரிய அந்த லெபனான் நதியில இருந்து ஓடி வருகிற ஒரு நதி, ஒரு போதும் ஒரு ஆளுனாலையும் அந்த டைம்ல அதை கடக்கவே முடியாது. ஏன் கிட்ட போய் கால் வச்சாவே இழுத்துட்டு போயிடும் தெரியுங்களா. அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு டைம்ல முடியாது, முடியாதுன்ற ஒரு நேரத்தில் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் அங்க கூட்டு வந்திருக்கிறார். இன்னொன்னு, ராகாப் 2வது அதிகாரத்துல நம்ம பார்த்தோம், அந்த அம்மா சொல்லுச்சு, எங்க மனசெல்லாம் கரங்கி போச்சு ஒரு விஷயத்த கேள்விப்பட்டு. எந்த விஷயம் தெரியுமா, ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு, தேவன் செவந்தர் சமுதிரத்தையே கரைய வச்சுட்டு ரெண்டா பிரிச்சுட்டாராமே, ஏன் அதுக்கு சொல்லுது, அதெல்லாம் கேட்டு அந்த ஊர்ல மிரண்டு போனாங்க. ஏன்னா அந்த ஊருக்கு, கானானியருக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய மிலிட்ரி பாதுகாப்புனா யோர்தான் நதி தான். அந்த டைம்ல அவங்களுக்கு அதை கடந்து வந்து சண்டை போடக்கூடிய, கடந்து வரவே சரித்திரமே இல்ல கடந்து வர முடியும்னு, அதையே அவர் கரையை வச்சுட்டாருன்னா யோர், அதுக்கு அம்மா அவங்க கால்குலேட் பண்ணிட்டாங்க, இது யோர்தான் நதியும் கரையை வச்சு கூட்டு வந்துருவாரு அப்படின்றத கால்குலேட், அதனாலதான் அவங்க பயந்து போனாங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம். இம்பாசிபிள், இம்பாசிபிள். ஆகவே இந்த பாடத்தை நம்ம படிச்சுக்கும் போது ஒரு சரித்திரமா படிக்காம அதே அற்புதத்தை செஞ்ச தேவன் தான் நம்ம வாழ்க்கையிலயும் வேலை செய்யறார் இல்லைங்களா. நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய யோர்தான் நதிகளை நம்மளும் கிறிஸ்துக்குள் நமக்கு இருக்கக்கூடிய சுதந்திரத்தை நாம் அனுபவிக்க முடியாம தடை செய்கிறது யோர்தான் நதி. இல்லைங்களா? அதை நாம் கடந்து கிறிஸ்து நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சுதந்திரத்தை இல்லைங்களா, அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கணும், நான் திருப்பி சொல்ல முடியாது. சுதந்திரத்தை நாம் எப்படி அனுபவிப்பதுன்றத இந்த பாடத்துல நம்ம போய் கத்துக்கலாம், அதிசயமா நம்ம கத்துக்கலாம். ஏன் பாருங்களா, யோர்தான் நதியை நம்ம ஒருவேளை நினைக்கலாம், என்னுடைய யோர்தான் நதியை நான் ஒருபோதும் கடக்க முடியாதுங்க, வெற்றி வாழ்க்கையை என்னால வாழவே முடியாதுங்க கிறிஸ்துவில் அப்படின்னும் போது இந்த ஜனங்களை பார்த்து நம்ம கத்துக்கலாம். சில காரியங்களை அவங்க செஞ்சாங்க, அந்த செஞ்சதுனால அவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி 3000 வருஷத்துக்கு முன்பதாக ஏற்பட்டுச்சு இல்லைங்களா. அந்த காரியத்தை நம்மளும் செஞ்சோம்னா நமக்கும் அந்த வெற்றி ஏற்படலாம். The principles are same. இல்லைங்களா, கொள்கைகள் ஒரே மாதிரி. அந்த மாதிரி அந்த ஜனங்க என்ன செஞ்சாங்கன்றத பார்த்து நம்ம படிச்சு கொள்ளலாம். அந்த பாடத்தை நான் ரொம்ப காம்ப்ளெக்ஸா ஆக்காம ரெண்டே தலைப்புல உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். ரெண்டே தலைப்பு, அது அப்படித்தான் வரலாம், இன்னும் கொஞ்சம் தலைப்புங்க கூட போடலாம், ஆனா ரெண்டே தலைப்புல நான் சொல்ல போறேன். அவர்கள் என்ன செய்தார்கள் அப்படின்னா, ரெண்டு காரியத்தை ஆண்டவர் சொன்னது அவங்க ஒழுங்கா செஞ்சாங்க. அதை செய்ததுனால் தங்கள் வாழ்க்கையில் உள்ள யோர்தான் நதியை கடந்து வந்து தங்களுக்கு சுதந்திரமா கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தை அவர்கள் சுதந்திரித்துக் கொண்டார்கள். ரெண்டு காரியம், என்ன ரெண்டு காரியம் அதுல, ஆறாவது வசனம் இல்ல அஞ்சாவது வசனத்தில் வருது பாருங்க. முதலாவது,
யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள்.
முதலாவது நம்மளுடைய யோர்தான் நதியை நம்ம கடந்து வரணும், அப்படி சுதந்திரத்தை நாம் அனுபவிக்க வேணும்னா முதலாவது நாம் செய்ய வேண்டியது நம்மளை சுத்தி சுத்தம் படுத்திக்கணும். முதலாவது. ரெண்டாவதாக இது எப்படி, நானே ஒரு தலை போட்டிருக்கேன், உடன்படிக்கை பெட்டியை மேல நம்ம கண்ணை பிக்ஸ் பண்ணி அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். இது என்னன்னு விளக்க போறோம். முதலாவது நம்மளை சுத்தம் படுத்திக்கணும், ரெண்டாவது உடன்படிக்கை பெட்டியில நம்ம கண்ணை பிக்ஸ் பண்ணி அதை ஃபாலோ பண்றவர்களா இருக்கணும். முதலாவது தலைப்பை பார்ப்போம். முதலாவது என்ன, நான் சொன்ன மாதிரி இந்த கேமரா பாத்தீங்கன்னா அங்க இங்க இங்க எங்க போனாலும் திடீர்னு திடீர்னு காமிச்சிட்டு போனாலும் ஒரு சில இடங்கள்ல இந்த கேமரா கொஞ்ச நேரம் நின்று ஜூம் பண்ணி காட்டுது. ஜூம் பண்ணி இத பார், இது ரொம்ப முக்கியம், இத பார், இது இல்லைனா வேலை நடக்காதுன்ற மாதிரி காமிக்குது இந்த கேமரா. எந்த இடத்துல, ரெண்டு இடத்துல நிக்கிறத பார்க்கலாம். முதலாவது இடம் என்ன, இதான் இந்த அஞ்சாவது வசனத்தை. இந்த அஞ்சாவது வசனத்தை, நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்க வேண்டுமா அப்படின்னா நீங்க என்ன செய்யணும், உங்களை பரிசுத்தம் பண்ணி. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா கன்சிக்ரேட் யுவர் செல்ஃப், உங்களை ஆண்டவருக்கு பிரதிஷ்டை பண்ணி, பிரதிஷ்டை பண்ணி. அப்படின்னா நம்ம வந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் நம்ம வாழ்க்கையில நம்ம அனுபவிக்கணும்னா ஆண்டவருக்கு நம்மள ஃப்ரெஷ்ஷா ஆண்டவருக்கு நம்மள அர்ப்பணிக்கிறதுல தான் ஆரம்பம் ஆகுது, அர்ப்பணிக்கிறதுல தான் ஆரம்பம் ஆகுது. மற்ற எல்லா காரியங்கள்லேருந்தும் நம்மள பிரித்து கொண்டு அன்ரிசர்வ்டா ஆண்டவருக்கு நம்மள ஒப்பு கொடுக்கறது, ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறது. பாருங்களேன், இது ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். ஏன், யோர்தான் நம்ம கடக்கணும், யோர்தான் நதியை கடந்து நம்ம சுதந்திரத்தை நம்ம அனுபவிக்கணும், ஆண்டவர்களுடைய ஆசீர்வாதங்களை அனுபவிக்கணும்னா அது நம்ம பரிசுத்தம் சுத்தம் இல்லாம அது முடியாது இல்லைங்களா, சுத்தம் இல்லாம முடியாது. சுத்தம் இல்லாம பரிசுத்தம் வந்து இட்ஸ் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஃபேத் என்னுவாங்க, இட்ஸ் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஃபேத் இன் தி ப்ராமிசஸ் ஆஃப் காட். அதாவது ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களை நம்புவதனால் நான் பரிசுத்தமா இருக்கிறதுக்கு முயல்றேன். ஏன், ஆண்டவர் எனக்கு பாவம் கொடுக்கிற திருப்தியை விட, உலகம் கொடுக்கிற திருப்தியை விட ஆண்டவருடைய வாக்கு தத்தம் அவ்வளவு கொடுத்திருக்கிறாரே, அவர் எனக்கு அதிகமா கொடுக்க முடியும்னு விசுவாசிக்கிறவனுக்கு தான் அந்த அதிசயம் தெரியும். பாருங்களேன், பரிசுத்தம் அவர் சொல்றார், அந்த ப்ராமிசஸ் பாருங்களேன். இது இது ஒண்ணு வலியுறுத்தணும், இந்த வசனம் வந்து நம்ம எப்படி ரட்சிக்கப்படணும்னு சொன்னதில்லை, சொல்றது இல்ல. நம்ம ரட்சிக்கப்படணும்னா நம்ம பரிசுத்தமாயி வரணுமா, இல்ல. ரட்சிக்கப்படும் ஒரு பாவி எப்படி ரட்சிக்கப்படணும்ன்றத பத்தி இது பேசல. இது கட்டளை என்ன, ரட்சிக்கப்பட்டவர்கள் கிறிஸ்துவுக்குள் தங்களுக்கு இருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை எப்படி அனுபவிக்கணும் அதை பத்தி தான் இந்த வசனம் பேசுது இல்லைங்களா. அதை நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஒரு பாவி வந்து தான் பாவி என்பதை உணர்ந்து தான் இயேசு கிட்ட வரணும். ஆனா இது வந்து ரட்சிக்கப்பட்டவர்கள் தாங்கள் எப்படி கனி கொடுக்கிறவர்களாக, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக வாழ்வது, தேவனுடைய வாக்கு தத்தங்களை நம்பி அவர்கள் பரிசுத்தமா வரணும். பாருங்களா, ஏன் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் நம்ம வாழ்க்கையில கெடுக்கிற காரியம் வந்து பாவம் இல்லைங்களா. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம வாழ்க்கையில கெடுக்கக்கூடியது வந்து பாவம். நம்ம வந்து எந்த அளவுக்கு ஆண்டவருக்குள்ள கிருபையில வளர முடியும், எந்த அளவுக்கு ஆண்டவர் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, எந்த அளவுக்கு நம்ம பரிசுத்தமா இருக்கிறோன்றத பொறுத்து தான் இருக்கு. எந்த அளவுக்கு நம்ம கனி கொடுக்க முடியும், எந்த அளவுக்கு நம்ம பரிசுத்தமா இருக்கிறோன்றத பொறுத்து இருக்கு. எந்த அளவுக்கு ஆண்டவர்னால நம்ம பயன்படுத்த முடியும், நம்ம யூஸ்ஃபுல்னஸ், நம்ம ஃப்ரூட்ஃபுல்னஸ் எல்லாமே ப்ரொபோர்ஷனேட் டு ஆர் ஹோலினஸ். ஆகவே நம்முடைய சுத்தப்படுத்துறதுல ரொம்ப அவசியமா இதுல வலியுறுத்துறது பாருங்களேன், ஆண்டவர் அவரு வச்சிருக்கிற சுதந்திரங்களை நம்ம கொடுக்கணும், அவருடைய ஆசீர்வாதங்களை நம்ம கொடுக்கணும், நம்முடைய யோர்தான் நதியை கடந்து நம்ம சுதந்திரத்தை நம்ம போய் அனுபவிக்கணும்னா முதலாவது நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார், பரிசுத்தம், பரிசுத்தம் பாருங்களேன். அதனால நம்முடைய எக்ஸ்கியூசஸ் எல்லாம் மறந்துடணும். ஒரு வசனம் படிங்க, ஐசாயா 59:1. ஐசாயா 59:1, 59வது அதிகாரம் 1வது வசனம், யாராவது எடுத்தவங்க நீங்க படிக்கலாம்.
ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது.
என்ன சொல்றாரு ஆண்டவர், ரட்சிக்கப்படாதுன்னா உனக்கு இவ்வளவு கஷ்டம், பிரச்சனை, ப்ராப்ளம்னு கஷ்டப்படுறியே, உனக்கு இவ்வளோ இது பிரச்சனை இருக்குன்னு கஷ்டப்படுறியே, ஆண்டவர் உன்னை காப்பாத்த முடியாதபடிக்கு அவர்கிட்ட பவர் கம்மி இருக்கிறதுனால நீ இப்படி இல்ல. புரியுதுங்களா? உன் நிலைமை இப்படி இருக்கிறதுக்கு காரணம் ஆண்டவருக்கு உன்னை காப்பாத்துறதுக்கு, ஆசிர்வதிக்கிறதுக்கு, உன்னை நடத்தணும்ன்றதுக்கு அவருக்கு குறை இருக்குன்றதுனால நீ இப்படி இல்ல. நீ இருக்கிறதுக்கு காரணம் என்ன, ஆண்டவர் வல்லமையா உன்னை ஆசீர்வதிக்காததுக்கு, வல்லமையா உன் வாழ்க்கையில் கிரியை செய்யாது காரணம் என்ன, என்ன பிரிச்சிருக்கு உன்ன, நம்மளுடைய பாவங்களே போட்டிருக்கு இல்லைங்களா, நம்முடைய பாவங்களே கடவுளுடைய பிளஸ்ஸிங்ஸ கட் பண்ணி விட்டுருது, நம்முடைய பாவங்களையே கட் பண்ணி விட்டுருது பாருங்களேன். ஆகவே ஆசீர்வாதத்தின் நிறைவில் நாம் வாழ வேண்டும், ஆண்டவருடைய சுதந்திரத்தை நாம் அனுபவிக்க வேண்டும்னா என் ஜனங்க என் பேச்ச கேட்க மாட்டாங்களா, என் வார்த்தைகளை கேட்க மாட்டாங்களான்னு ஆண்டவர் ஏங்குறாரு. நம்ம இருக்கக்கூடிய பயங்கரமான நிலையில் நம்ம இருக்க வேண்டியது இல்லை, கடவுள் நம்மளை ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறார். அதுக்கு ஆண்டவர் நம்ம கிட்ட கேட்கறது என்ன, நம் பரிசுத்தம் இல்லைங்களா, நம்மள சுத்தம், நம்மளை சுத்தப்படுத்திக்க, நம்மளை கன்சிக்ரேட் பண்றது தேவனுடைய ஜனங்களுக்கு இது கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளையா பாக்குறோம் பாருங்களேன். எப்ப பாரு நம்ம ஹிஸ்டரியில எடுத்து பார்த்தோம்னா, கடவுள் அதிசயமா ஒரு ஜனங்களுக்கு மத்தியில வேலை செய்யணும், அந்த மக்களை யூஸ் பண்ணும், ஒரு மனுஷனை யூஸ் பண்ணோம்னா அதுக்கு ப்ரிப்பரேஷனா இருக்கக்கூடியது பரிசுத்தம் தான். பரிசுத்தம் இல்லாத ஜனங்களுக்கு மத்தியில் ஆண்டவர் வேலை செய்யறதே இல்லை. எங்க ஒரு மக்களை ரொம்ப சந்தோஷமா, கர்த்தருள்ள சந்தோஷமா இருக்கிறத எங்க பாக்குறோம்னா அங்க பரிசுத்தத்தை பார்க்க முடியும். எங்க ஒரு மனிதனை வல்லமை ஆண்டவர் நல்லா பயன்படுத்துறாருன்னா அங்க பரிசுத்தத்தை பார்க்க முடியும். எங்க ஒரு சபையில பவர்ஃபுல்லா காட் மூவ் ஆகுறாரு, அந்த சபையை ஆசீர்வதிக்கிறாரு, அவங்க சுதந்திரத்தில் கிறிஸ்துக்குள்ள வளர்றாங்கன்னா என்ன பார்க்க முடியும், அங்க அவங்க வாழ்க்கையெல்லாம் செழிப்படையுது, அவங்க எல்லாம் ஆண்டவருக்குள்ள மனமகிழ்ச்சியா வாழ்றாங்கன்னா அங்க ஹோலினஸ் பார்க்க முடியும். ஹோலினஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் பாருங்களேன். கடவுள் வேலை செய்யணும்னா அது ப்ரிப்பரேஷன் ரொம்ப முக்கியம். அதுதான் அவர் சொல்றார், நம்ம வந்து சபையா வரோம், ஞாயிற்றுக்கிழமை வரோம், வந்து பாடிட்டு போயிட்டு மண்டே டியூஸ்டே எப்படி வாழ்றோமோ அப்படி வாழ்கிற கிறிஸ்தவர்களா இருந்தோம்னா நமக்கு சுதந்திரத்தை அனுபவிக்க முடியாது. நம்ம நம்முடைய ஆவிக்குரிய சுதந்திரத்தை அனுபவிக்கிறதுக்கு நமக்கு ப்ரிப்பரேஷனா இருக்கக்கூடியது பரிசுத்தம், உண்மையான பரிசுத்தம். கடவுள் நமக்கு மத்தியில் வேலை செய்யணுமா, அங்க பரிசுத்தம் இருக்கணும். பரிசுத்தம் போது பாருங்களா, இது பாவம் தான் நம்முடைய எல்லா பிரச்சனையும், நம்ம ஆண்டவர் நமக்கு மத்தியில கிரியை செய்யாதபடிக்கு தடை பண்றது. அவர் சொல்றாரு, என் கை குறுகி இல்லப்பா, உன்னெல்லாம் பயன்படுத்த எனக்கு அது இல்ல, இந்த குறை இருக்குது, அந்த குறை இருக்கு, ஏதாவது எக்ஸ்கியூஸ் ஒழுங்கா படுமா, பிரச்சனை என்ன தெரியுமா, யுவர் சின்ஸ், யுவர் சின்ஸ் தான் உனக்கு பிளஸ்ஸிங்க நிறுத்துது. பாருங்களா, இதே யோசுவாத்தான், யோசுவா 7:13 படிங்களா, அங்கேயும் இதே வார்த்தை வருது. அங்கேயும் ஒரு பாவம் செஞ்சுட்டாங்க கூட்டமா, தோல்வி, பயங்கர தோல்வி, சத்ருக்கள் ஓடுறாங்க, இஸ்ரவேல் ஜனங்க பார்த்துட்டு இங்கெல்லாம் கடந்து போயிட்டாங்க, ஆனா பெரிய தோல்வி அங்க அடைஞ்சாங்க. 7:13,
எழுந்து நீ ஜனங்களை பரிசுத்தம் பண்ணி சொல்ல வேண்டியது என்னவென்றால், நாளைய தினத்துக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி சொல்லுங்கள், இஸ்ரவேலரே சாபத் தீரானது உங்கள் நடுவே இருக்கிறது.
சாப தீரானது உங்க நடுவில் இருக்கிறது. பாருங்களேன், ஏன் ஆண்டவர் உங்களுக்கு மத்தியில் வேலை செய்யல, உங்களுக்கு வெற்றியை கொடுக்கல? யூ ஹாவ் எ கர்ஸ்டு திங் இன் யுவர் மிட்ஸ், சாபகரமானது உங்களுக்கு நடுவில் இருக்கிறது அப்படின்னு அவங்களை கடிந்து கொள்றாரு. பாருங்களேன், ஆகவே முதலாவது நான் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரங்களை நான் அனுபவிக்கணும், கிறிஸ்துக்குள்ள நான் என்னுடைய தடைகளை மீறி நான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதங்களை அனுபவிக்கணும்னா முதலாவது நமக்கு ஹோலினஸ் இருக்கணுங்க. நம்ம ஹோலினஸ்னா என்ன? நம்ம கன்சிக்ரேஷன் இருக்கணும். நம்ம இருதயத்தை நம்ம ஆராய்ந்து பார்த்து ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்களுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது, தான் நம்ம வாழ்க்கையில செய்ய வேண்டியது. நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கையை கெடுத்து சீரழிச்சு வைக்கிறதே நம்முடைய பாவங்கள் தான், நமக்கு இருக்கிற பிரச்சனைகளே அதனால தான். ஆண்டவர் நம்மளை சிக்ஷிக்கிறது, சந்தோஷம் இல்லாம இருக்கிறது, ப்ராப்ளமா இருக்கிறது நம்முடைய பாவங்கள் தாங்க. பாருங்களேன், நம்முடைய பிரச்சனைகள் தான், அதை நம்ம ஆராய்ந்து பார்த்து அறவே அகற்றணும். ஏன் அவங்க பரிசுத்த பூமிக்குள்ள கால் எடுத்து வைக்கும் போது அவங்களுக்கு ஆயத்தமா இருக்க வேண்டியது பரிசுத்தமா இருக்கணும். நீங்கள் உங்களை பரிசுத்தம் படுத்துங்கள். ஏன் படுத்தணும்? அதுல என்ன சொல்றார் யோசுவா? அஞ்சாவது 3:5
நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார்.
அற்புதங்களை செய்வார். ஏன் என் வாழ்க்கையில் அற்புதங்கள்னா அந்த வியாதி சரியாகணும், இந்த வியாதி சரியாகணும், we are talking about spiritual victory இல்லையா? Spiritual miracles நம்ம பேசுறோம். ஏன் என் வாழ்க்கையில வெற்றி இல்லை? ஏன் கிறிஸ்துக்குள்ள இருக்க காலையில் எவ்வளவு படிச்சோம் இல்லைங்களா, ஏன் அந்த ஆனந்தம்லாம் என் வாழ்க்கையில இல்லை? என்னத்துக்கு அந்த மாதிரி நான் அனுபவிக்க முடியாம இருக்கிறது? ஏன் அப்படி இல்லை? நாளைக்கு கர்த்தர் என் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்யணும், என் கட்டுகளை உடைக்கணும்னா நம்ம கிட்ட இருக்க வேண்டியது பரிசுத்தம். ப்ரிப்பேர் அதைத்தான் நம்ம இங்க பாக்குறோம் இல்லைங்களா. பிராக்டிக்கலா அவங்க என்ன சொல்றாரு? பரிசுத்தம்னா என்ன மாதிரி பரிசுத்தம்? இதை பாத்தீங்கன்னா இதே கட்டளை வந்து யாத்ராம் 19:10 அவர் கொடுக்கும் போது அவங்க ரெண்டு காரியத்தை செஞ்சதாக பாக்குறோம். ரெண்டு காரியம், என்ன காரியம்? முதலாவது அவங்க துணிகளை துவைச்சாங்கன்னு பாக்குறோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? யாத்ராம் படிக்கும் போது இதே தான், தேவன் நாளைக்கு சீனாய் மலையில தேவனை தேவனுடைய சத்தத்தை நீங்க கேட்க போறீங்க, உங்களை பரிசுத்தப்படுத்துங்கன்னும் போது ரெண்டு காரியத்தை செஞ்சாங்க. ஒன்னு, அவங்க துணியை அவங்க துவைச்சாங்கன்னு பாக்குறோம். ரெண்டாவது, அவங்க குடும்பத்துல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் உறவு அவங்க அன்னைக்கு வைத்து கொள்ளல, 3 நாள் வைத்து கொள்ளாம பரிசுத்தமா இருந்தாங்க. இது என்னத்தை குறிக்குதுன்னு பாக்கணும். இது சிம்பிள். எதுக்கு சிம்பிள்? முதலாவது, இத்தனை நாள் தங்கள் தங்கள் வாழ்க்கையில சேர்த்துக்கொண்ட வனாந்திரத்தெல்லாம் சேர்த்துக்கொண்ட அழுக்க அறவே கழுவி எடுத்து அதுல இருந்து திரும்பினாங்க, அதான் அர்த்தம். புரியுதுங்களா? துணியை துவைச்சாங்கன்னா சேர்த்துக்கிட்ட அழுக்கு அசிங்கம் எல்லாத்தையும் வெறுத்து அதுல இருந்து திரும்பினாங்க. ரெண்டாவது, ஏன் மனைவி புருஷன் அந்த உறவை ஆண்டவர் தானே ஏற்படுத்தி இருக்கிறது, அதுல என்ன தப்பு இருக்குது, அதை ஏன் செய்ய அவங்க இருந்தாங்க அப்படின்னா அதுலயும் ஒரு பிரின்சிபல் இருக்கு. என்ன பிரின்சிபல்? ஆண்டவருடைய அழைப்புக்கு முன்பதாக அவசியமான எந்த காரியமும் சரி, எவ்வளோ புனிதமான நல்ல காரியமும், இதுல என்ன தப்பு இருக்குது, நான் செஞ்சுக்குவேன்ற ஒரு கன்சிக்ரேஷன் கமிட்மெண்ட் இல்ல. ஆண்டவருடைய அழைப்புக்கு முன்பதாக அவசியமான காரியங்களையும் நான் தள்ளி வைப்பதற்கு ரெடியாக இருக்கிறேன்ற ஒரு இருதயம், ஐ ஹீல் டு காட் இல்லைங்களா. அது தப்பு இல்ல, அதை செய்யறதுனால இல்லைங்களா. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒன்னா இருக்கிறத பத்தி வேதம் தப்பா சொல்ல, ஆனா ஆண்டவருடைய அழைப்புக்கு முன்னதாக அது அவசியம் ஆனால் அதை கூட நான் தள்ளி வைக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறேன்றது. புரியுதுங்களா? இத பாவத்தையே விடுறதுக்கு உனக்கு இது இல்ல, நீ இதை எப்படி விட்டு காமிப்பன்ற மாதிரி தான். எந்த அளவுக்கு இருதயம் கன்சிக்ரேட்டடா இருக்குன்றத, அவசியமான காரியங்களையும் நான் தள்ளி வைக்கிறேன், ஏன்னா எனக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதங்க தான் எனக்கு ரொம்ப முக்கியம், ஆண்டவருடைய அருள் தான் எனக்கு முக்கியம்ன்றத தள்ளி வைக்கிறது. நம்ம என்ன சொல்லு, இதுல என்னங்க தப்பு இருக்குது பிரதர், இதுல என்னங்க தப்பு இருக்குது பாஸ்டர், அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. இல்லப்பா, ஆண்டவருக்கு முன்பதாக அவருக்கு நான் கமிட் பண்ணியிருக்கும் போது அவசியமானதையும் நான் தள்ளி வைக்கிறதுக்கு, நியாயமானதையும் நான் எடுத்து வைக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறேன். அதுதாங்க கன்சிக்ரேஷன். பாருங்களேன், அதெல்லாம் ரெண்டாவதாக சொல்ற மாதிரி பாருங்களேன். ஆகவே ஒரு ஜியல் ஃபார் காட், இந்த மாதிரி யோசுவா வந்து, அப்பா 40 வருஷம் வனாந்திர வாழ்க்கை போதும், இந்த ஒன் வில்டர்னஸ் ஆஃப் சின் வாழ்க்கை போதும், இன்னமே கிறிஸ்துக்குள் இயேசுக்குள் நமக்கு இருக்கக்கூடிய சுதந்திரத்தை அனுபவிப்போம், வாருங்கள், உங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்கள், நாளைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அதிசயம் செய்வார். அந்த ஒரு வசனத்தை யோசிச்சு பாருங்களேன், நாளைக்கு உங்களுக்கு அதிசயத்தை செய்வார், உங்களை நீங்க பரிசுத்தம் பண்ணுங்க. தட் இஸ் த ப்ரிப்பரேஷன். ஒன்னு தெரிஞ்சுக்கணும், நாம் பரிசுத்தமா இருப்பதனால் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்கு நம்ம பாத்திரவானா மாறுறதில்லை. இதுதான் ரொம்ப பிரச்சனை, இதுதான் தப்பா புரிஞ்சுக்க கூடாது. நான் பரிசுத்தமா இருந்துட்டு ஆண்டவரே அதனால எனக்கு கொடுங்க ஆண்டவரேன்ற பேச்சே இல்லை. ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களுக்கு நம்ம தகுதியானவர்கள் இல்லை. ஆண்டவர் ஏற்கனவே கிஃப்டா அவருடைய ஆசீர்வாதங்களை கொடுத்துட்டார். சொல்லில்ல, இதுக்கு வரைக்கும் சொல்லிட்டு வரல, உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன், அந்த பூமியை கொடுத்திருக்கிறேன் கொடுத்திருக்கிறேன். ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்று அனுபவிக்க வேண்டும் என்றால் நமக்கு இருக்க வேண்டிய ஒரு சாதனம் பரிசுத்தம், நமக்கு இருக்க வேண்டிய ஒரு ப்ரிப்பரேஷன். வி பிகம் ப்ரிப்பேர்ட் டு எக்ஸ்பீரியன்ஸ் த பிளஸ்ஸிங்ஸ் ஆஃப் காட் வென் வி ஆர் ஹோலி. இட் இஸ் அ மீன்ஸ் தான், புரியுதுங்களா? இது ஒரு சாதனம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துக்குள் நம்ம காலில் படிக்கல, பரிபு கிறிஸ்துவே நமக்கு கொடுத்திருக்கிறாருங்க. கிறிஸ்துவ நமக்காக கொடுத்தது மாத்திரம் இல்ல, சகல தெய்வத்துவத்தின் சகல பரிபூர்ணமும் அந்த இயேசுக்குள் போட்டு இயேசுவை என் வாழ்க்கைக்கு நான் அவரை கடிச்சுக்கலாம் குடிச்சுக்கலாம் சாப்பிட்டுக்கலாம் கட்டி பிடிச்சுக்கலாம் என்னன்னா, என் வாழ்க்கையின் சகல சூழ்நிலைகளுக்கும் தேவ குமாரணத்தின் பரிபூர்ணம் எனக்காக அவர்கிட்ட இருந்து நான் டிரா பண்ணி அனுபவிக்கிறதுக்கு எனக்கு கொடுத்திருக்கிறார் கிறிஸ்து. அது விசுவாசத்தினாலேயே நாம் பெற முடியும். தட் இஸ் த இன்ஹெரிட்டன்ஸ் வி ஹேவ் இன் கிரைஸ்ட். அது கண்ணு திறந்து பார்க்கணும்னு பவுல் ஜெபம் பண்றார். கிறிஸ்துக்குள்ள இருக்கக்கூடிய சுதந்திரத்தை நீங்க பார்த்து அதை நம்ம அனுபவிக்கணும்னா நமக்கு இருக்கக்கூடிய மீன்ஸ் ஹோலினஸ் தான் அதை கொண்டு வர பைப், ஹோலினஸ் தான் நம்மளை ஆயத்தம் பண்ணும். ஆல்ரெடி கொடுத்திருக்கிறத நம்ம அனுபவிக்கிறதுக்கு நமக்கு ஹோலினஸ் வேணும். ஆகவே இதை பார்க்கிறோம் முதலாவது. சரி, இதை தொடர்ந்து பார்க்கும்போது முதலாவது என்ன பார்க்கிறோம், ப்ரிப்பரேஷனாக ஹோலினஸ். ரெண்டாவதாக, நான் ஆண்டவருடைய சுதந்திரத்தை அனுபவிக்க வேண்டும், என்னுடைய யோர்தான் தடைகளை கடந்து எனக்கு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கக்கூடிய சுதந்திரத்தை அனுபவிக்க வேணும்னா எனக்கு என்ன வேணும்? ரெண்டாவதாக பாத்தீங்கன்னா, ஹோலினஸ் கன்சிக்ரேஷன் பிரதிஷ்டை பண்றது எவ்வளவு முக்கியமா இருந்தாலும் அது ஒரு நெகட்டிவ் சைடு, அது ஒண்டி செஞ்சுட்டா முடியாது. நான் ரொம்ப சுத்தமா இருக்கிறேன் அது ஒண்டி செஞ்சுட்டா முடியாது, அது ஒரு நெகட்டிவ் சைடு தான். அது தவிர்த்து நீ செய்ய வேண்டிய இன்னொரு பாசிட்டிவும் இருக்கு, பாசிட்டிவும் இருக்கு. என்ன பாசிட்டிவ் பாருங்களேன், சில டைம்ல நம்ம ஹோலினஸ் செய்யறோம் ஹோலினஸ் செய்யறோம்ன்றது ஆண்டவர் சொல்றது, அடுத்தது செய்யாம போறதுனால என்ன ஆகுது, ஒரு ஆவி வெளியே போய் ஏழு ஆவி உள்ள வந்து இன்னும் மோசமா தான் போயிருந்தாகும். அதனால தான் பரிசுத்தமா இருக்கிறது தான் நம்ம சாதாரணமா எடுத்துக்க கூடாது. பரிசுத்தமா இருந்து என்னை சுத்தப்படுத்திக்கிட்டு நான் என்ன செய்யணும் அடுத்ததாக, நான் என்ன சொன்னேன் உடன் இதுல இந்த வசனங்கள்ல வருது, நீங்க அதை இந்த அதிகாரத்தை படிச்சீங்கன்னா மிஸ்ஸே பண்ண முடியாது. கேமரா திருப்பி 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 ஃபோக்கஸ் பண்ணி ஜூம் பண்ணி கிட்ட போய் பின்னாடி வருது அதே தான். 17 வாட்டி ஒரு அதிகாரத்துல ரெண்டு அதிகாரத்துல ஒரு வார்த்தை வருது, என்னன்னு சொல்ல முடியுமா? என்ன? தேவனுடைய உடன்படிக்கையின் பெட்டி. 17 வாட்டி திருப்பி 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 கேமரா அதைத்தான் காட்டுது. ஏன்? நம்ம கண்ணில் அதை ஃபிக்ஸ் பண்ணிடணும். அதுக்காகத்தான் அங்கே வருதை பார்க்குறோம். தேவனுடைய உடன்படிக்கை பெட்டினா என்ன? அது வந்து உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் ஒரு ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு ஒரு சரி ஒரு ஃபிசிக்கல் ஒரு ரெப்ரசன்டேஷன் இல்லைங்களா? நம்ம ஒருவேளை இந்த டேபிள்ல முக்காவாசி சைஸ்ல இருக்கலாம், முக்கா சைஸ்ல இருக்கலாம், ஒருவேளை இந்த டேபிள் சைஸ் கூட இருக்கலாம், இந்த டேபிள் சைஸ். அந்த சைஸ்ல ஆண்டவர் வந்து பழைய ஏற்பாட்டில் மோசேக்கு கட்டளை கொடுத்து செய்ய வச்ச ஒரு உடன்படிக்கையின் பெட்டி. அது வந்து சரீர பிரகாரமாக ஆண்டவர் உடைய பிரசன்ன தன்னுடைய ஜனங்களுக்கு மத்தியில் இருக்கிறது என்பதற்கு ஒரு அடையாளமாக இருந்துச்சு. அது மாத்திரம் இல்ல, அது ஆண்டவருடைய ஒரு சிங்காசனமாகவும் இருந்துச்சு. அதனால தான் இந்த செருபிம் அதுக்கு மேல இருந்ததாக பாக்கிறோம், அதை மறைக்கிறதாக பாக்கிறோம். இன் த ஒன் இன் பிட்வீன் த செருபிம்ஸ் கூட பேர் ஆண்டவருக்கு இல்லைங்களா? செருபினுக்கு மத்தியில் வாசம் செய்கிறவரே அப்படின்ற மாதிரி ஒரு பேர். அவரை தேவன் வந்து அவருடைய பிரசன்னமும் அவருடைய வல்லமையும் அவருடைய ஜனங்களுக்கு மத்தியில் இருப்பது இருக்கிறது என்பதற்கு ஒரு சரீர பிரகாரமான சிம்பிள் இல்லைங்களா? இப்ப கம்யூனியன் ஒரு சிம்பிளா நமக்கு இருக்கிறதுனால அந்த காலத்தில் அது ஒரு சிம்பிளா அவங்களுக்கு இருந்துச்சு. அதான் உடன்படிக்கையின் பெட்டி. அதை திருப்பி 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 இந்த புக்ல கொண்டு வராருங்க. ஏன்? இதுல முதலாவது எங்க வருது பாத்தீங்கன்னா, 3வது வசனத்தில் வருது, படிங்களா?
ஜனங்களை நோக்கி, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் அதை சுமக்கிற லேவியராகிய ஆசாரியர்களையும் கண்டவுடனே, நீங்களும் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு அதற்கு பின் செல்லுங்கள்.
தொடர்ந்து படிங்க.
உங்களுக்கும் அதற்கும் இடையிலே 2000 முழ தூரமான இடம் இருக்க வேண்டும். நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அறியும்படிக்கு அதற்கு சமீபமாய் வராதிருக்கிறீர்களாக. இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாய் நடந்து போகவில்லை என்று சொல்லி கட்டளையிட்டார்கள்.
நீங்க அந்த உடன்படிக்கை பெட்டியை நீங்க வருது, அந்த உடன்படிக்கை பெட்டியை நீங்க பார்த்த உடனே நீங்க அதை ஃபாலோ பண்ணி போகணும். நீங்க ஃபாலோ பண்ணி போகும்போது அவர் கொடுக்கிற கட்டளை என்ன, 2000 தூரம் பின்னாடி இருக்கணும்ன்றார். ஏன் தூரம் இருக்கணும் பின்னாடி? அவர் சொல்ற காரணத்தை பாருங்க. ஒண்ணு வந்து அது கண்ணியமானது, கிட்ட போக முடியாது, பரிசுத்தமானது. அது மாத்திரம் இல்லை, இவர் சொல்ற காரணம் என்ன, நீங்க போற வழி உங்களுக்கு தெரியாது, எந்த ரூட்ல போறீங்கன்னு. நீங்க கரெக்டா அந்த உடன்படிக்கை பெட்டிய பார்த்து அது எந்த பக்கம் திரும்புதோ அந்த ஃபாலோ பண்ணிட்டு போறதுக்கு அது கண்ண அதுல ஒரு கிளியர் வியூ உடன்படிக்கை பெட்டி இருக்கும்படி பின்னாடி வாங்கன்றார். பாருங்களா, ஒரு 3000 feet அடி. ஏன் எல்லாம் கும்பலா ஒரே கிட்ட போயிருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும்? எல்லாரும் இப்போ ஒரு கிரிக்கெட் மேட்ச் பாக்குறோன்னா, எல்லாம் கும்பலா நின்று பார்த்தாங்கன்னா என்ன? ஒரு ஃபுட்பால் மேட்ச் பாக்குறோன்னா பால் எங்க இருக்குன்னே தெரியாது, எட்டி எட்டி எட்டி. அதனாலதான் ஸ்டேஜ்டு ஸ்டேடியமா போட்டு கொஞ்சம் தூரம் உட்கார வச்சு ஒரு வியூவை கொடுக்கறது இல்லைங்களா? அது தெளிவா தெரியணும் என்பதற்காக, எல்லாரும் பார்க்கும்படிக்கு, ஒருத்தர் கண்லயும் அது விடாம பார்க்கும்படிக்கு. அந்த மாதிரி தான் ஒரு ஸ்டேஜ கொடுக்கிறார். 2000 feet தூரம் தள்ளி இருங்க, 3000 feet தூரம் தள்ளி இருந்து நீங்க அதை பாருங்க அங்க இருந்து. ஏன்னா அது திரும்பும் போது பெரிய கூட்டம் இல்லைங்களா, மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள். அது திரும்பும் போது தூரம் பார்த்து திரும்பும் போது எல்லாரும் திரும்பணும்னா அங்கே தூரம் ஒரு நல்ல வியூ அவங்களுக்கு கிடைக்கணும் இல்லைங்களா. அவங்க கண்ணில் அதை ஃபிக்ஸா இருக்கணும் என்பதற்காகத்தான் அது வழி காட்டுது. அந்த வழியில அவங்க ஃபாலோ பண்ணி போகணும், அதை கவனிச்சு போகணும், அது ஒரு கிளியர் வியூ இருக்கணும். அது பாருங்க, இதுல உடன்படிக்கை பெட்டி இது. அது மாத்திரம் இல்லாம இங்க என்ன கூப்பிடப்படுது, 6வது வசனம் படிங்க.
பின்பு யோசுவா ஆசாரியர்களை நோக்கி, நீங்கள் உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போங்கள் என்றார். அப்படியே உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு,
9வது வசனம் 9:10
யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் இங்கே சேர்ந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்கள் என்றார். பின்பு யோசுவா, ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவே இருக்கிறார் என்பதையும், அவர் கானானியரையும் ஏத்தியரையும் ஏவியரையும் பெரிசியரையும் கிர்காசியரையும் யோமரியரையும் எபூசியரையும் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுவார் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அடையாளமாக, இதோ சர்வ பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிறவருடைய
உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்னே யோர்தானிலே போகிறது. பாருங்களேன், பெரிய என்கரேஜ்மெண்ட் அவங்களுக்கு இருக்கும். சர்வ பூமிக்கும் அதிபதியான தேவன் வந்து அவருடைய உடன்படிக்கை பெட்டி போகுது முன்னாடி. அந்த உடன்படிக்கை பெட்டி என்ன அடையாளம் காட்டுது, அந்த தேவன் என்னோடு ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறார், என்னை ஆசீர்வதிப்பேன், என்னை நடத்துவேன், என்னோடு ஒரு அக்ரிமெண்ட் செஞ்சிருக்கிறாரு. அந்த உடன்படிக்கை பெட்டியை பார்த்து நான் போகிறேன் அப்படின்ற ஒரு ஒரு நம்பிக்கையோடு அவங்க அந்த இதுல போறத நம்ம பார்க்கலாம். பாருங்க, முதலாவது, இரண்டாவதாக நம்ம என்ன பார்க்கிறோம், முதலாவது பரிசுத்தப்படணும். நம்ம சுத்திகரிக்கிறது மாத்திரம் இல்லாம அந்த ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டியில நம்ம கண்ணு ஃபிக்ஸ் ஆகும், அதை நோக்கி நம்ம போகணும். அதை நோக்கி ஃபிக்ஸ் ஆகுறது மாத்திரம் இல்ல, அது எங்கெல்லாம் போகுதோ அது ஸ்டாப் ஆச்சுன்னா நம்மளும் ஸ்டாப் ஆகணும், அது முன்னாடி போச்சுன்னா நம்மளும் முன்னாடி போகணும். அதனாலதான் நான் சொன்னேன், அந்த உடன்படிக்கை பெட்டியில நம்ம கண்ணை ஃபிக்ஸ் பண்ணி அதை ஃபாலோ பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். பாருங்களேன், இது என்ன ஒரு மெசேஜ் தெரியுங்களா நம்மளுக்கு, ஒரு பெரிய அதிசயமான மெசேஜ். ஏன் இந்த உடன்படிக்கை பெட்டி என்னங்க குறிக்கிறது, என்னத்தை குறிக்கிறது? உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்ன இருந்துச்சு, கடவுளுடைய 10 கட்டளைகள் இருந்துச்சு. அந்த 10 கட்டளைகளை மறைத்திருந்து அந்த 10 கட்டளைகளை நாம் நிறைவேற்ற, அதுதான் நம்மளுடைய கைடு. இல்லைங்களா? பரலோக பாதைகள் தான் நம்மளுடைய கைடு. ஆனா அதை நிறைவேற்ற முடியாத போது அதுக்கு நிறைவேற்றும்படி அதனோட தண்டனை எல்லாம் நமக்காக வாங்கி அதை நம்ம உடைக்கும் போது நமக்கு கிருபை தரும்படிக்கு அந்த கிருபை தேவ தூதர்கள் இல்லைங்களா, தேவனுடைய கிருபா சிங்காசனத்துக்கு அடையாளமா அந்த ரெண்டு ஏஞ்சல்ஸ் இருந்தாங்க. அது யாரை குறிக்கிறது, யாரை குறிக்கிறது, எதை குறிக்கிறது? அந்த உடன்படிக்கை பெட்டி, உண்மையான உடன்படிக்கை பெட்டி வந்து புதிய ஏற்பாடுல நமக்கு போட்டிருக்க நம்மளுடைய ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து தான். அவரை தான் குறிக்குது, அவரை தான் இது அதிசயமா குறிக்குது. என்ன பாருங்களேன், இன்னும் ஒரு வார்த்தையில இந்த முழு அதிகாரமும் புதிய ஏற்பாடுல ஒரு வசனத்துல போட்டிருக்கு. என்ன தெரியுமா, ரோம இது எபிரேயர் 12 அதிகாரம் படிங்களா, இந்த முழு அதிகாரத்தையும் பாருங்க எவ்வளவு நல்லா அதனோட நிழல் இங்க இருக்கிறத நம்ம பார்க்கலாம்.
தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவும்.
எவ்வளவு அழகா போட்டிருக்கு பாருங்களேன். அந்த முழு அதிகாரத்தையும் 2 வாரம் படிச்சு படிச்சு கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ஒரு ரெவலேஷன் மாதிரி நான் உணர்ந்தேன். என்ன இங்க எபிரேயர்ல என்ன சொல்றாரு, எப்பா நமக்காக சுதந்திரம் இருக்கு. உங்களுக்கு தெரியுமா, எபிரேயர்ல நீங்க படிச்சுட்டு வந்தீங்கன்னா ஒரு ஒரு சின்ன ஒரு கொஞ்சம் வசனங்களை பாருங்களேன். எபிரேயர் 3:16 படிங்களா, 3:16 இருந்து படிங்க.
கேட்டவர்களில் கோபம் ஊட்டினவர்கள் யார்? மோசேயினால் எகிப்திலிருந்து புறப்பட்ட யாவரும் அப்படி செய்தார்கள் அல்லவா? மேலும் அவர் 40 வருஷமாய் யாரை ஆலோசித்தார்? பாவம் செய்யாதவர்களே அல்லவா? அவர்களுடைய சவங்கள் வனாந்தரத்தில் விழுந்து போயிற்றே. பின்னும் என்னுடைய இளப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறைத்து ஆணையிட்டார்? கீழ்படியாதவர்களை குறித்தல்லவா? ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம்.
எதிரால் எதிலே பிரவேசிக்க போனார்கள்? தேவன் தங்களுக்கு வைத்திருக்கிற சுதந்திரத்தை அவங்க அவிவிசுவாசத்தினாலே அதுக்குள்ள வர முடியாம போயிட்டாங்க. அதான் அவங்க அந்த உதாரணம் சொல்றாரு. 1வது வசனம் படிங்களா அதுலயே.
இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள்.
கவனித்து பாருங்கள், ஏன் கவனிச்சு பார்க்கணும்? அவங்க எல்லாம் அவிவிசுவாசத்துல அவங்க விழுந்து சுதந்திரத்தை அடையாம போயிட்டாங்க. நம்ம அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நமக்கு சுதந்திரம் இருக்கு. 4:1 படிங்களா, எபிரேயர் 4:1.
ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்கு தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போவானாக.
நமக்காக கிறிஸ்தவர்களாக நமக்கு இளைப்பாறுதல் நம்ம டீடைலா படிச்சிருக்கிறோம் இல்லைங்களா. இயேசு கிறிஸ்து வந்ததே அதனோட நோக்கத்துக்கு தான், இந்த சுதந்திரத்தை நாம் அனுபவிப்பதற்காகத்தான் வந்திருக்கிறாரு. அதை நாம் அடையணும். கிறிஸ்தவர்களா அவர்களும் எகிப்துல இருந்து வந்தாங்க, நானும் ரட்சிக்கப்பட்டேன்னு உட்காரத்துக்காக இல்ல கிறிஸ்தவ லைஃப். நமக்கு இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிற சுதந்திரத்தை நாம் அடையணும். அவர்கள் எதனாலே அடையாமல் போனார்கள்? அவிவிசுவாசத்தினாலே அடையாமல் போனார்கள். நீங்கள் அப்படி அடையுங்கள். நீங்கள் அதை அடையணும். கிறிஸ்துக்குள்ள உங்களுக்கு இருக்கக்கூடிய சுதந்திரத்தை நீங்கள் அடையணும், விசுவாசத்தினாலேயே அடையணும்னு அங்க பழையற்பாடுல இருக்கிற எல்லா ஆலயத்தையும் பலிபீடத்தையும் எல்லாத்துக்கும் முழுமையை எபிரேயர் சொல்லிட்டு வந்து 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 12வது அதிகாரத்துல அதை முடிக்கிறார். அது முடிக்கும் போது அவர் என்ன சொல்றாரு, யோசுவா அந்த அதிகாரத்துல சொன்னதான் சொல்றாரு, உங்கள் நம்மளை சுத்தி நிற்கிற பாவங்களையும் எல்லா அசுத்தையும் விட்டு 12 விட்டு பாருங்களேன். யோசுவா சொல்லலாம், உங்களை பரிசுத்தப்படுத்துங்க. சுதந்திரத்தை அனுபவிக்க வேண்டுமா, கிறிஸ்துக்குள்ள இருக்கிற சுதந்திரத்தை அனுபவிக்க வேண்டுமா, உங்களை பரிசுத்தப்படுத்துங்கள், நாளைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். எபிரேயர்ல அதே தான் சொல்றார் இல்லைங்களா. நம்மளை நெருக்குகிற பாவங்களும் நம்மளை சுத்தி நெருக்குகிற பாவங்களை எல்லாம் தள்ளி விட்டு என்ன பண்ண, தள்ளி விட்டு உட்கார்ந்து இருக்க கூடாது. Fix your eyes on the ark of the covenant of New Testament. புதிய உடன்படிக்கையில் இருக்கக்கூடிய ஆர்க் ஆஃப் த கவனன்ட்ல உங்க கண்ணை வைங்க. யார் அது? விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து மேல உங்க கண்ணை வைங்க, அவரை பார்த்து பின்பற்றி வாருங்கள். இது ரெண்டும் நம்ம செஞ்சோம்னா நான் சொல்ற அதிசயமான ஆவிக்குரிய அற்புதங்களை ஆண்டவர் செய்வார். எப்ரேயர்லயும் அதை சொல்றார், அங்க என்ன செஞ்சாருன்னு பார்த்து நம்ம முடிப்போம், நமக்கு நேரம் ஆயிடுச்சு பாருங்களேன். இதை ரெண்டும் நாம் செய்கிறவர்களா இருந்தோமானால் என்ன நடக்கும், என்ன நடக்குது அவங்களுக்கு, என்ன செய்யறாரு ஆண்டவர், முடியாது என்னால பிரிஞ்சு வர முடியாது, இந்த யோர்தானை கடக்க முடியாது, முடியாத யோர்தானை இவர்கள் என்ன பண்ணாங்க, தங்களை தாங்கள் பரிசுத்தப்படுத்திக்கிட்டு தங்களுடைய கண்ணை ஃபிக்ஸ் பண்ணி உடன்படிக்கை பெட்டியில வெட்டி ஃபாலோ பண்ணிட்டு போனாங்க, விசுவாச நடை எடுத்து வச்சு போனாங்க. என்ன ஆச்சு யோசிச்சு பாருங்களேன், அந்த பிரளயமா வரக்கூடிய யோர்தான் நதி, லெபனோன்ல இருந்து வரக்கூடிய யோர்தான் நதி வரும்போது என்னாச்சு பாருங்களேன். இதுதான் இந்த பயங்கரமா வருது. அது வரும்போது இவங்க என்ன சொல்றாரு, அந்த ஆசாரியர் போய் அவங்களுக்கு யாருக்கும் என்ன ஆவோ ஏதாவோன்னு தெரியாது, ஆசாரியருங்க போய் என்ன பண்ணணும், அவங்க காலை போய் அங்க வைக்கணும், அவங்க கால் காலு அது விசுவாசம் இருந்தாதான் வைக்க முடியும் இல்லைங்களா. யோசிச்சுப்பாங்க, அது இழுத்து அடிச்சுட்டு போயிருச்சுன்னா, ஒரு கார்ட்டூன் ஒரு காலத்துல வந்துச்சு, அந்த ஃபர்ஸ்ட் போற ஒரு கையெல்லாம் காதெல்லாம் நடுங்கிட்டு போனார், நடுங்கிட்டு ஒருவேளை யோசுவா தப்பா சொல்லியிருந்தார்னா என்ன கேதி நம்ம கேதின்னு தூக்கிட்டு போற மாதிரி ஒரு வேடிக்கையா இருந்துச்சு. அப்படி இல்ல பைபிள்ல, ஆனா பயங்கரமா பயந்துகிட்ட போற விசுவாசத்துல கால்நடை எடுத்து வச்சாங்க. வச்ச உடனே அதான் கண்டிஷன், நீ உட்காந்துகிட்டு இருந்தா ஆவாது, யோர்தான் நதியை கடந்து முடியாது முடியாதுன்னு உட்காந்துகிட்டு இருந்தா கையில் ஆகுது இருந்து குளித்துற ஏன் ஆகலான்ற மாதிரி ஆவாதுன்னா ஒன்னும் நடக்காது. நீ விசுவாச நடை எடுத்து வைக்கணும், நடை எடுத்து தான் கண்டிஷன், அதை எடுத்து வச்சு போய் வைக்கிறாங்க. எது உன்னை சுத்தம் பண்ணிக்க, ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத எதோ வாழ்க்கையில வைக்காத, fix your eyes on Jesus, அந்த உடன்படிக்கை பெட்டியே ஃபாலோ பண்ணிட்டு போ பாருங்களேன். இந்த உடன்படிக்கை பெட்டியே ஃபாலோ பண்ணிட்டு போ, ஃபாலோ பண்ணிட்டே அவங்க போறாங்க. போகும்போது பாருங்களேன், இது வரைக்கும் நம்ம அந்த அதிகாரத்தை படிச்சுட்டே வரும்போது டென்ஷன்ல அது என்ன ஆப்போதோ என்ன ஆப்போது, இது வரைக்கும் படிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், சேர் முனையில வந்து உட்காந்துட்டு இருப்போம், என்ன நடக்க போகுது என்ன நடக்க போகுதுன்னு பாருங்களேன். அந்த வசனத்தில் அவங்க காலை எடுத்து வைக்கிறாங்க, வச்ச உடனே என்ன நடக்கு என்ன சொல்றாரு தெரியுமா, இந்த எழுதுறவர் ஒரு மாதிரி ரொம்ப இதாத்தான் எழுதி இருக்கிறாரு. உடனே என்ன நடந்துச்சுன்னு சொல்லக்கூடாது, திடீர்னு ஒரு ஒரு பிரேக் போடுறாருங்க பாத்தீங்கன்னா, திடீர்னு ஒரு பிரேக். 16வது வசனத்துல பாத்தீங்கன்னா அவங்க கால் எடுத்து வைக்கிறாங்க, என்ன சொல்றாரு 16 படிங்க.
மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சாத்தானுக்கு கிடைத்த ஆதாம் ஊர்வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. உப்பு கடல் என்னும் சமமான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே,
இல்ல அதுக்கு முன்னாடி 15 படிங்க,
யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போம், பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே
பாருங்களேன். இது ஒரு ஒரு சீன் இப்படித்தான் வருது, சீன் சீனா பார்த்தோம்னா அவங்க காலை எடுத்து வைக்கிறாங்க. நம்ம ஏதாவது ஒண்ணு ஒரு ஒரு சீரியல் ஏதோ பார்க்கும்போது ரொம்ப முக்கியமான சீன், என்ன நடக்க போதோ நெக்ஸ்ட்னு தெரியாத போது என்ன ஆகும், திடீர்னு அட்வர்டைஸ்மெண்ட் வரும், எல்லாம் தொடரும்னு வந்துடும். அந்த மாதிரி இவர் என்ன பண்றாரு, ரொம்ப அவங்க கால் எடுத்து வச்ச உடனே திடீர்னு ஒரு கிளைமேட் கமர்ஷியல் கொடுக்கற மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கற. அங்க என்ன தெரியுமா, யோர்தான் அந்த டைம்ல தான் பரண்டு ஓடும் அப்படின்னு என்ன நடந்துச்சு சொல்லுப்பானா, அதை ஸ்டாப் பண்ணி அப்புறம் தான் அவர் சொல்றாரு. அந்த மாதிரி தான் இது எழுதி இருக்கிறத பாக்கலாம் பாருங்களேன். அழகா அதை பார்த்துட்டு அப்புறம் தான் அதை விவரிக்கிறாரு, என்ன ஆண்டவர் தன்னுடைய மக்கள் தங்களை பரிசுத்தப்படுத்திக்கிட்டு உடன்படிக்கை நோக்கமா அதை பார்த்து நடப்போடும் போது எந்த யோர்தான் நதி இருந்தாலும் என்ன ஆகுது, பிரிந்து தங்களுக்கு அற்புதம் ஆண்டவர் செய்யறத நம்ம பார்க்கிறோம், அதிசயம் ஆண்டவர் செய்யறத பாக்குறோம். என்ன ஒரு அற்புதம், அந்த காட்சியை நம்ம கற்பனை பண்ண முடியுமா, யோசிச்சு பாருங்களேன்ப்பா. இதுவரைக்கும் கடல் அப்படி பொதபொதபுதான் ஆறு வருது, அவங்க விசுவாசம் நடத்தாம போடணும். ஒரு வாட்டி ஒரு வாட்ஸ்அப்ல வீடியோ இருந்துச்சு, அதுக்கு வீடியோ பேர் கூட என்னோ பாணி பாத்தால்கா பாணியோ ஏதோ, ஒரு ஒரு குடும்பம் ஒரு 5-8 பேர் என்ன பண்ணுவாங்க, தண்ணி கம்மியா இருக்குதுன்னு சொல்லி போய் அங்க தண்ணி ரிவர்ல போய் ஆடிட்டு இருப்பாங்க, அங்க போய் எட்டி எல்லாம் பாத்துட்டு இருப்பாங்க. ஒரு செகண்ட் தான் அங்க என்னவோ டேம் திறந்து விட்டுருக்காங்க, திறந்து விட்ட உடனே வந்து அடிச்சிச்சு பாருங்க. தண்ணி ஃபேமிலியில ஒருத்தர் தான் யாரும் மிஞ்சினார், வேற எல்லா பிள்ளைங்க அம்மா எல்லாரையும் அடிச்சுன்னு போயிருச்சு. அந்த மாதிரி அடிச்சுன்னு போயிருச்சு. அப்படி அடிச்சுட்டு போற மாதிரி இவங்க அந்த மாதிரி யோர்தான் கிட்ட போறதுக்கு அந்த சத்தத்துக்கே பயப்படுவாங்க. இவங்க போய் கால் வைக்கணும்னா எவ்வளவு தைரியம் விசுவாசம் வேணும். விசுவாசத்தோடு தான் அவங்க போறாங்க. போய் அவங்க காலை வைக்கிறாங்க, என்ன ஆகுது, யோர்தான் நதி அங்க காலில் இருந்து அப்படியே பிரியுது. பிரிஞ்சு இந்த பக்கம் கடலுக்கு போற தண்ணி போயிருச்சு, இந்த பக்கம் தண்ணி என்ன ஆகுது தெரியுமா? இப்படி பண்ணிருக்கலாம் இல்லையா ஆண்டவர், எல்லாத்தையும் ஐஸ் பண்ணிட்டு அது மேல நடந்து போங்கன்னு வச்சிருக்கலாம் இல்லையா? அப்படி பண்ணிருக்கலாம், எல்லாத்தையும் ஐஸ் பண்ணிட்டு அது ஈஸியா இருந்திருக்கும் இல்லையா, ஒரு ஏதோ ஒரு புல்லை போட்டு நடந்து போங்கன்னு. ஆனா அது இயற்கையா கூட அப்படி நடக்கும் இல்லைங்களா, இயற்கையா நடந்துருச்சுன்னு கூட சொல்லலாம். ஆனா ஆண்டவர் அதிசயம் செய்யறார். ஏன் ரட்சிக்கப்படும் போது ஆரம்பத்துல கடலை பிரிச்சது மாத்திரம் இல்ல, இப்பவும் அவர் செய்ய முடியும். ரட்சிக்கப்படும் போது மாத்திரம் உனக்கு அற்புதம் செய்யற தேவன் அல்ல, உனக்கு காப்பாத்தி ஒவ்வொரு நாளும் உனக்கு நான் அதே தேவன் தான். உனக்கு யோர்தானில் பிரிக்க முடியும், என்னால செய்ய முடியும், விசுவாசம் தான் ப்ராப்ளம். அதை பிரிச்சு என்ன பண்றாரு, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அது அப்படியே நிக்குதுங்களா, ஒரு மலை மாதிரி ஏறி இதுல இருந்து ஒரு ஒரு 20-25 miles அந்த பக்கம் இருக்கிற ஊர் வரைக்கும் அப்படியே கட்டினு போதான் மலை, தண்ணி மலை. என்ன காட்சியா இருந்திருக்கும். நம்ம 10 commandments இந்த கடல் பிரிக்கிறத பாக்குறோம். இதை பிரிச்ச வீடியோ எங்கன்னா இருக்கான்னு பார்த்தா எங்கேயுமே இல்லை. எடுக்க எப்படிங்க முடியும், அப்படியே பிரிச்சு 20-25 ஆதாம் ஊர் வரைக்கும், அது இங்க இருந்து 25 miles இருக்கு, அந்த ஊர் வரைக்கும் மலை மாதிரி தண்ணி போய் நிக்குதான். ஒரு பக்கம் சுவர், அங்க ரெண்டு பக்கம் சுவர் இருந்துச்சு தண்ணி சுவர், இங்க ஒரு பக்கம் சுவரை பார்த்துக்கிட்டு இந்த பக்கம் இதை பார்த்துட்டு நடந்து போறான். ஒருத்தனா நடந்து போகணும். அப்ப இது இந்த கூட்டம் யோசிச்சு பாருங்களேன், மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள், தகப்பன் தாயி வயசானவங்க உடம்பு சரியில்லாதவங்க குழந்தைங்க, இன்னும் அதெல்லாம் சொல்லாம அவங்களுடைய லக்கேஜ் எல்லாத்தையும் இழுத்துட்டு பா, லக்கேஜுங்களையும் ஆடு மாடுகளையும் கூட்டுட்டு எல்லாம் நடந்து போகணும். அந்த ஆசாரிங்க போய் நடுவுல நிக்கிறாங்க. நடுவுல நின்று என்ன ஒரு அற்புதம், அதிசயமான அற்புதம், செய்ய முடியாத தேவன் மாத்திரமே செய்ய முடியும்ன்ற ஒரு அற்புதம் அவங்களுக்கு மத்தியில் அவர் செய்யறாரு. பாருங்களேன் கடவுள் அவருடைய பவர் அங்க காட்டுறாரு, கடவுள் பவரை காட்டுறாரு. எந்த பிரிட்ஜும் இல்ல, இந்த போட்டும் இல்ல, அதை கடந்து அவங்க போவே முடியாது. எப்படி தான் முடியும், அதுக்குள்ளேயே ஆண்டவர் அவர்களை நுழைய வைக்கிறார். பாருங்களேன் அந்த பிரீஸ் காலை வச்ச உடனே அது போகிறத நம்ம பார்க்கிறோம். ஆகவே இது முடிப்போம், நமக்கு நேரம் ஆயிடுச்சு. இதுல நம்ம படிக்கிற பாடம், முக்கியமான பாடம், இது ஒரு நாள் அவங்களுக்கு மாத்திரம் ஆண்டவர் செய்யல, நம்ம வாழ்க்கையில் நாம் வெற்றியை அனுபவிக்கணும்ன்ற கொள்கைகள் அங்க போட்டிருக்காரு. ஏன்னா தீர்க்க தரிசிகளும் சரி அதை பார்த்து படிங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க. மீகா சொல்லி இருக்கிறார், ஐசாயா சொல்லி இருக்கிறார், அதை பார்த்து படிங்க உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் என்னென்ன செய்ய முடியும் என்பதை. அதுக்கப்புறம் புதிய ஏற்பாடுல இல்லைங்களா, புதிய ஏற்பாடுல எபிரேயர்ல எடுத்து பாக்குறேன் இல்லைங்களா, அதுல நுழையாம இருந்துடாதீங்க, அதுல அனுபவிக்காம இருந்துடாது. ஆண்டவர் உங்களுக்கு வெற்றி தரமாட்டார் நினைக்காதீங்க. பிரச்சனை உங்ககிட்ட தான், பிரச்சனை நம்ம கிட்ட தாங்க, பிரச்சனை ப்ராப்ளம் நம்ம கிட்ட தான். பாருங்களேன் யூதர்கிட்ட அன்னைக்கு இருந்த ப்ராப்ளம் பாருங்க, சங்கீதம் 78 படிங்களா, அதுல போட்டிருக்கு பிரச்சனை யாருகிட்ட இருக்கு, கடவுள் செய்ய முடியுமா, கடவுள் என் பிரச்சனைகளை சால்வ் பண்ணி எனக்கு வெற்றியை கொடுக்க முடியுமா. 78:17
அவர்கள் பின்னும் அவருக்கு விரோதமாய் பாவம் செய்து வறண்ட வெளியிலே உன்னதமானவருக்கு கோபம் ஊட்டினார்கள். தங்கள் இச்சைக்கேற்ற போஜனத்தை கேட்டு தங்கள் இருதயத்தில் தேவனை பரீட்சை பார்த்தார்கள். அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் பேசி தேவன் வனாந்தரத்திலே போஜன பந்தியை ஆயத்தப்படுத்த கூடுமோ,
கூடுமோ நமக்கோ இதான். நம்ம அவிவிசுவாசத்துல ஆண்டவர் எனக்கு செய்ய முடியுமா, எனக்கு வெற்றியை தர முடியுமா அப்படின்னு அவிவிசுவாசத்துல இருக்கிறத நம்ம விட்டுட்டு விசுவாச செயல் எது தெரியுமா, ரெண்டு தான் விசுவாச செயல். என்ன, ஆண்டவருடைய வாக்கு தத்துவத்தை நம்பி என்ன நான் சுத்திகரித்து கொள்ளுவேன். அவர் சொல்லி இருக்காரு, எபிரேயர்ல சொல்லி இருக்கிறது, பாவமான யாவற்றையும் நம்மை சுத்தி நெருக்குகிற அசுத்தங்களையும் தள்ளிவிட்டு கர்த்தர் நாளைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்வார், உங்களை பரிசுத்தப்படுத்துங்கள். அதை செய்து நம்முடைய விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய அந்த இயேசுவை நோக்கி, ஃபிக்ஸ் யுவர் ஐஸ் ஆன் ஜீசஸ் என்ற, அவரை பார்த்து நடக்கும் போது யோசிச்சு பாருங்க எவ்வளோ, அவரை பார்த்து நடக்கணும். பேதுரு அவரை பார்த்து நடக்கும்போது தண்ணிலேயே நடந்து போயிடல இல்லைங்களா, அவரை பார்த்து நடக்கணும். யோர்தானை பார்த்தா இவங்க அதையே பார்த்து வர சொல்லி இருக்காங்க இல்லைங்களா, அவங்க அப்படித்தான் போயிருப்பாங்க. அது மைண்ட்ல அந்த ஆர்க் ஆஃப் த கவனண்டே பார்த்துட்டு வாங்க அப்படின்னு அதே பார்த்துட்டு வந்து அந்த யோர்தானை கடந்து வந்துட்டாங்க. நம்ம வாழ்க்கையில அதே தேவனை தான் 3000 வருஷத்துக்கு முன்பதாக அந்த ஜனங்களுக்கு செஞ்ச அதே தேவன் தான் நமக்கும் தேவனா இருக்கிறார். அதே கொள்கைகளோடு தன்னுடைய மக்கள் எப்போ தங்களை சுத்திகரித்து கொண்டு இல்லைங்களா, அவனால செய்ய முடிஞ்ச சுத்திகரித்து கொண்டு அவரை நோக்கி பார்த்து வராங்களோ, அவரையே பிக்ஸ் ஆகி வராங்களோ, எந்த யோர்தான் இருந்தாலும் பிரித்து வெற்றி அவங்க கொடுப்பாருங்க. கொடுக்க மாட்டார் நமக்கு யோசிச்சு பாருங்க, நானும்பரை கொடுப்பார் நமக்குன்னு. அதிசயமா நமக்கு சுதந்திரத்தை அனுபவிக்க வைக்க செய்வார், நிச்சயமா செய்வார். யோசிச்சு பாருங்க, நம்ம இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம அளவிட்டு இருக்கிறோமா, அவ்வளவு பெருசு இவ்வளவு பெருசு இதெல்லாம் முடியாது அப்படின்னும் போது கடவுளை மறந்துட்டு தான் நம்ம பேசுறோம், கடவுளை மறந்துட்டு தான் பேசுறோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, அவர் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார், அவர் ஒரு திட்டத்தை நமக்கு வச்சிருக்கிறார். என்ன அந்த திட்டம், 13வது வசனத்தை பார்க்க, அவங்க போய் கால் எடுத்து அங்க விசுவாச நட போடும் போது யோசிக்க முடியாத அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்யறார். நமக்கும் ஆண்டவர் செய்ய முடியும். ஆகவே இது வந்து ஒரு நம்ம இப்படித்தான் புலம்புறது. என்ன புலம்புறது, ஐயோ இப்படி நம்ம ஒன்னும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கறது இல்ல, கன்சிக்ரேட் பண்றது இல்ல இல்லைங்களா, ஒன்னும் முடிவு எடுக்கிறது இல்ல, விசுவாச வளர்ச்சி ஏற்படுறது இல்ல. ஆனா என் பிரச்சனையெல்லாம் ஆண்டவர் சால்வ் பண்ணிடுறேன் இல்லைங்களா, என் பிரச்சனையெல்லாம் ஆண்டவர் சால்வ் பண்ணிடுறேன். என்ன பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணிட்டு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அப்படியே தொடர்ந்து போயிட்டே இருக்க வேண்டியது தான், ஒரு வளர்ச்சியும் இருக்குல்ல. அப்படி ஆண்டவர் எந்த காரியத்தையும் அதிசயங்களும் நம்ம செய்ய மாட்டார், அப்படி செய்ய மாட்டார். ஆண்டவர் அதிசயங்களை நம்ம வாழ்க்கையில செய்யணும்னா என்ன, ரெண்டுதான் அதிசயமா இவங்களுக்கு பாக்குறோம் இல்லைங்களா. நம்ம இருக்கக்கூடிய யோர்தான்களை கடக்கணும்னா என்ன செய்யணும், நம்மள சுத்தம் படுத்திக்கிட்டு ஆண்டவர் புதிய வாக்கு தத்தங்களை நம்பி சுத்தம் பண்ணிக்கிட்டு அதோடு நிக்காம உடன்படிக்கை பெட்டியில நம்ம கண்ணை பிக்ஸ் பண்ணி அதை பின்பற்றி வரணும். பின்பற்றி வரும்போது நமக்கு வெற்றி ஆண்டவர் கொடுப்பார். ஆண்டவர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தரட்டும். ஜெபம் பண்ணுங்க.